when you get up.
நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது இதை குறித்து பேசுங்கள்.
That is referring to the whole day.
முழு நாளும் இதிலே அடங்கி இருக்கிறது.
It's not that we are always preaching from the Bible the whole day.
நாள் முழுதுமாய் வேதத்திலிருந்து பிரசங்கிக்க வேண்டும் என்றால் அல்ல.
Talking about God and the ways of God must be so natural, just like other people speak about politics and the news.
மற்ற மக்கள் எப்படி அரசியல் காரியங்களை குறித்தும் ஒரு நாளில் நடந்த செய்திகளை குறித்தும் தாராளமாய் அவர்கள் இயல்பாய் பேசுகிறார்கள், அதுபோல நாள் முழுவதும் தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய வழிநடத்தல்களையும் குறித்து இயல்பாக நீங்கள் பேச பழகிக்கொள்ள வேண்டும்.
News paper, some news comes, people talk about it.
செய்தித்தாளிலே காரசாரமா ஏதாவது செய்தி வந்தால் அதை குறித்து நான் பேசுகிறோம் அல்லவா?
He is saying that our conversation in our home must be about God's word, just like that.
இதே போல நம்முடைய வீட்டில் உள்ள உரையாடல்களும் தேவனுடைய வார்த்தையை பற்றி தான் இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
As the days, then our days will be like the days of heaven on earth.
அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமியிலே பரலோகமே வந்தது போல நம்முடைய நாட்கள் இருக்கும்.
So we must not think of Bible and all as some special time we have to talk about it.
அவை வேதத்தை பற்றி பேசுவதற்கு விசேஷித்த நேரத்தில் தான் பேச வேண்டும் என்று நாம் என்ன கூடாது.
Maybe 15 minutes, half an hour, family prayer, that's the time we talk about the Bible.
ஒரு குடும்ப ஜெபம் என்றால் 15 நிமிடம் அல்லது அரை மணி நேரம், அந்த நேரத்திலே தான் வேதத்தை பற்றி பேச வேண்டும் என்று நாம் என்ன
கூடாது. The rest of the time we have to talk about all the other earthly things.
மீதி உள்ள நேரங்களிலே பூமிக்குரிய மற்ற காரியங்களை பற்றி நாம் பேசலாம் என்று நாம் என்ன
கூடாது. Yeah, we have to talk about many earthly things in our home.
நம்முடைய குடும்பத்திலே பல பூமிக்குரிய காரியங்களை குறித்து பேச வேண்டியிருக்கிறது.
But in the midst of it all we can talk about God's ways and his principles.
அதனூடாக அதன் மத்தியிலே நாம் தேவனுடைய காரியங்களை குறித்தும் தேவனுடைய திட்டங்களை அவருடைய கோட்பாடுகளை குறித்தும் நாம் பேசலாம்.
So many situations can happen in a day in our house.
நம்முடைய குடும்பத்திலே ஒரு நாளிலே பல சம்பவங்கள் நடைபெறலாம்.
And those are all opportunities to talk about God, and I always think how Jesus could speak to 5000 people without a microphone.
இயேசு எப்படி அந்த நாளிலே ஒலிபெருக்கி இல்லாமலே 5000 பேருக்கு பேசினார் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன்.
We are not even 1000 people and
நாம் 1000 பேர் கூட இல்லை.
We have all become such weak people in our day.
நம்முடைய காலங்களிலே அவ்வளவு பலவீனர்களாய் நாம் மாறிவிட்டோம்.
Jesus was a strong man.
இயேசு வலிமையான ஒரு நபராய் இருந்தார்.
Anyway, praise the Lord that he has given us these facilities.
இந்த உபகரணங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே தேவனுக்கு நன்றி.
But you must make this the goal of your home, that your home must be like a heaven on the earth.
ஆகவே உங்கள் குடும்பத்திற்கு இதை நீங்கள் லக்காய் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய குடும்பம் பூமியில் இருக்கக்கூடிய பரலோகத்தை போல இருக்க வேண்டும்.
See, Lord, even in the Old Testament, if you could make a promise like this,
ஆண்டவரே பழைய ஏற்பாட்டிலே கூட இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீரே,
how much more in the New Testament?
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இன்னும் எவ்வளவு அதிகமா அது இருக்க வேண்டும்.
That you can make our earthly life in our home like heaven on the earth.
ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை பூமியில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பரலோகத்தை போல நீர் மாற்ற முடியும்.
That is really the gospel message.
இதுதான் உண்மையாலுமே ஒரு சுவிசேஷ செய்தி, நற்செய்தி.
That we can have two heavens.
நமக்கு இரண்டு பரலோகங்கள் இருக்க முடியும்.
See, that is another thing hardly anybody preaches.
மற்ற யாரும் பிரசங்கிக்காத இது இன்னொரு காரியம்.
They preach about one heaven.
ஒரு பரலோகத்தை குறித்து மட்டும் தான் பேசுகிறார்கள்.
That is the heaven that you experience after you die.
அது நீங்கள் மரித்த பிறகு அனுபவிக்கக்கூடிய பரலோகமாக இருக்கிறது.
But we say we can experience a heaven while we are still alive.
நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த பரலோகத்தை நாம் அனுபவிக்க முடியும் என்று நாம் சொல்கிறோம்.
Because it is the presence of Jesus that makes heaven.
இயேசுனுடைய பிரசன்னம் தான் ஒரு இடம் பரலோகமா இல்லையா என்று தீர்மானிக்கிறது.
And when a person is so taken up, so filled with the Holy Spirit that the presence of Jesus is with that person, wherever he goes he will bring heaven.
ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் ஆழ்ந்தளவா நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது எங்கெல்லாம் அங்கே போகிறாரோ அவர் போகிற இடத்தெல்லாம் பரலோகத்தை கூட்டிக் கொண்டு செல்கிறார்.
You know that you can be like that.
நீங்கள் அப்படி இருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா?
If you yield your life so completely to God.
உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் தேவனுக்கென்று நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால்.
And allow him to fill you with the Holy Spirit.
உங்களை பரிசுத்தாவினால் நிரப்ப முடிய அனுமதிப்பீர்களானால்.
Head to foot.
தலை முதல் கால் வரை.
All your life, money, everything is given to God.
உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பணம் எல்லாமே தேவனுக்கென்று கொடுக்கப்பட்டு விட்டது.
There'll be such a atmosphere of heaven about your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே பரலோகத்தின் சூழல் அந்த அளவாய் வந்திருக்கும்.
People will see that you're always full of joy.
உங்களை பார்க்கக்கூடிய மக்கள் உங்களை சந்தோஷம் நிறைந்தவராய் பார்க்கிறார்கள்.
You're never anxious or worried about anything.
நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை, பதற்றப்படுவதில்லை.
You never grumble or complain about anything.
எதை குறித்தும் நீங்கள் முறுமுறுப்பதில்லை, குறை சொல்வதில்லை.
You never spend your time speaking evil about others.
மற்றவர்களை குறித்து தீமையாய் பேசி நேரத்தை செலவு செய்வதில்லை.
Think of how it is in heaven.
பரலோகத்தில் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள்.
Those of you who are always gossiping, backbiting, curious about other people's lives.
எப்பொழுது பார்த்தாலும் புறங்கூறி கொண்டு, குறை சொல்லிக் கொண்டு, மற்றவருடைய வாழ்க்கையிலே உள்ள காரியங்களை அறிய வேண்டும் என்றதான ஒரு அவா கொண்டவர்களாய்.
Do you think you'll do that when you go to heaven?
இதையெல்லாம் நீங்கள் பரலோகத்தில் போனால் செய்வீர்களா?
Those of you who grumble and complain about little things.
சிறு சிறு காரியங்களை குறித்து குறை சொல்கிறவர்கள், புகார் சொல்கிறவர்கள்.
You think you'll go do that when you go to heaven?
நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது அப்படி செய்ய முடியுமா?
No.
இல்லை, முடியாது.
Our message is we can have that heavenly life now.
நம்முடைய செய்தி என்னவென்றால் அந்த பரலோக வாழ்க்கை இப்பொழுதே நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
And then when Jesus comes we'll have that physical heaven also.
அப்பொழுது இயேசு வரும்பொழுது நாம் அந்த உண்மையான பரலோகத்தையும் கொண்டிருக்க முடியும்.
But we can have the spirit of heaven even now.
இப்பொழுது நாம் அந்த பரலோகத்தினுடைய ஆவியை இப்பொழுதே கொண்டிருக்க முடியும்.
And if God could promise that to people in the Old Testament, how much more for us today?
பழையர்பாட்டு மக்களுக்கே தேவன் அதை வாக்கு பண்ணியிருப்பார் என்று சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இது சொந்தமாக முடியும்?
See, when he promised, what he meant was that they'll have a very enjoyable earthly life.
அந்த நாட்களிலே பழையர்பாட்டிலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பூமிக்குரிய வாழ்க்கை அவளுக்கு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்கும்.
That means the Lord will drive out your enemies.
சத்துருக்களை விரட்டி அடிப்பார்.
And you'll have plenty of land.
நிறைய நிலம் கிடைக்கும்.
Those are the things he mentioned later on in Deuteronomy 11.
இவைகள் தான் உபாகமம் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
23, 24 and all.
23, 24 வசனங்கள்.
But today he's not talking about land and enemies and all that.
ஆனால் இன்றைக்கு அவர் நிலத்தை பற்றியோ பூமிக்குரிய காரியங்களை பற்றியோ பேசவில்லை.
What he's saying is that by being filled with the Holy Spirit, the atmosphere of heaven will shine forth from our life.
நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பப்படும் பொழுது பரலோகத்தின் சூழல் உங்களுடைய வாழ்க்கை நிரப்பும் என்று சொல்கிறார்.
There's a beautiful expression in 2 Corinthians chapter 2.
2 கொரிந்தியர் 2 ஆம் அதிகாரத்திலே ஒரு வாசகம் இருக்கிறது.
2 Corinthians 2.
2 கொரிந்தியர் 2 ஆம் அதிகாரம்
verse 14 and 15.
14 15 வசனங்கள்.
I want you to see these two expressions.
நீங்கள் இந்த உண்மையான வாசகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
What does God want to do through us in every place? Verse 14.
14-ஆம் வசனத்திலே நாம் போகிற எல்லா இடங்களிலேயும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்?
You see that phrase, in every place.
எல்லா இடங்களிலேயும் என்று பார்க்கிறோம்.
In verse 14.
14-ஆம் வசனம்.
What does he want to do in every place?
எல்லா இடங்களிலேயும் என்ன செய்ய விரும்புகிறார்?
He wants to manifest the sweet aroma of the knowledge of him. In every place.
எல்லா இடங்களிலேயும் அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்.
That word, aroma.
வாசனை.
You know, God has given us a sense of smell.
தேவன் நமக்கு வாசனை முகரக்கூடிய ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார்.
And you can pick up a bad smell and you want to turn away from that.
ஒரு துர்நாற்றம் வந்தால் அதை விட்டு நாம் திரும்பிக் கொள்கிறோம்.
And then is a very pleasant smell.
நல்ல வாசனை இருந்தால்
all these people who make perfumes that ladies, all these rich ladies wear.
நிறைய பணக்காரர்கள் சென்ட் பயன்படுத்துவார்கள்.
There's such a pleasant smell about it.
அதை குறித்து நல்ல ஒரு வாசனை, சுகந்த வாசனை அதிலே வருகிறது.
And it is so powerful that even if one lady who has put that perfume is walking about 5-6 feet away, you get the smell.
5-6 அடி தூரத்திலே ஒரு சென்ட் போட்டுக்கொண்ட ஒரு ஸ்திரீ போனால் அதை முகர்ந்து விடலாம்.
Sometimes in public places you get that smell and you say, oh, there's some lady who has put some aroma walking there.
பொது இடங்களிலே இப்படிப்பட்ட வாசனை வரும்பொழுது பார்த்தால் அங்கே யாராவது ஒருவர் போய் கொண்டிருப்பார்கள் சென்ட் போட்டுக்கொண்டு.
So he is saying that your life can be like that.
உங்களுடைய வாழ்க்கை அப்படி மாற முடியும்.
Not with this physical scent.
சரீர பிரகாரமாக உள்ளதான சென்ட் அல்ல.
But the aroma of Jesus Christ.
இயேசுனுடைய அந்த சுகந்த வாசனை.
That people who come to meet you,
உங்களை பார்க்க வருகிறவர்கள்,
they see a humility about you,
உங்களை குறித்து ஒரு தாழ்மையை பார்க்கிறார்கள்,
and they see a love and goodness,
அன்பையும் ஒரு நல்ல ஒரு தயையும் பார்க்கிறார்கள்,
compassion,
மனதுருக்கத்தை பார்க்கிறார்கள்,
no grumbling or complaining about anything,
எதை குறித்தும் குறை சொல்லுதல் முறுமுறுப்பும் இல்லை,
if something goes right, praise the Lord,
சரியாக நடந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
If something goes wrong, we say, well, praise the Lord, God will make it work for my good. If I get something I prayed for, praise the Lord.
ஜெபித்து கிடைத்தால் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம்.
And I pray for something and God doesn't give it to me.
Praise the Lord. கொடுக்கவில்லை என்றாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம்.
We praise the Lord because maybe God saw that is not good for me.
அது எனக்கு நன்மையானது அல்ல என்று தேவன் ஒருவேளை பார்த்திருக்கிறார். ஆகவே கொடுக்கவில்லை.
How can such a person complain?
அப்படிப்பட்டவன் எப்படி நாம் குறை சொல்ல முடியும்?
He will have the atmosphere of heaven in his life.
அவனுடைய வாழ்க்கையில் பரலோக சூழல் அங்கே காணப்படும்.
And it's so good to always be with such people.
எப்பொழுதுமே அது நல்லதா நன்மையான ஒரு காரியமா நடைபெற்றுக் கொண்டிருக்கும்.
You know, don't you like to be with people who never complain about anything?
எதை குறித்தும் குறை சொல்லாத மக்களோடு கூட இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
That is how God wants us to live.
இப்படிதான் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
See, in everything there's something good.
எல்லாவற்றிலுமே ஒரு நன்மையை நாம் பார்க்க முடியும்.
Because God is making everything work for our good.
எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய நன்மைக்காய் நடக்க பண்ணுகிறார்.
And the other expression is verse 15, the fragrance of Christ. We are a fragrance of Christ to God.
நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று 15 வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு வாசகத்தை.
So it's not only that other people are getting the aroma of Christ from our life.
மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வாசனையை நம்மிடத்திலிருந்து பெறுவது மட்டுமல்ல,
but verse 15 says God is also smelling Christ in our life.
தேவனே நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் நற்கந்தத்தை உணர்கிறார்.
What is God smelling in your life?
உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன நுகருகிறார்?
Now that is a spiritual meaning. God doesn't have a nose like we have.
இதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. நமக்கு இருப்பதை போல தேவன் மூக்கை வைத்து நம்மை மோந்து பார்ப்பதில்லை.
Is God getting a good smell from your life or a bad smell?
உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை எழும்புகிறதா அல்லது ஒரு துர்நாற்றம் எழும்புகிறதா?
Whenever you complain and grumble and get angry, God is getting a bad smell.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் குறை சொல்லி முறுமுறுத்து கோபப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை குறித்து ஒரு துர்நாற்றம் எழும்புகிறது.
And in the home, it is so easy to complain about something or the other.
குடும்பத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை இல்லை இருக்கிறது என்று சொல்லுகிற காரியத்திலே குறை சொல்வது எளிதா இருக்கிறது.
There is no home in the world where nothing goes wrong.
இந்த உலகத்திலே தவறு நடக்காத ஒரு குடும்பமே இல்லை.
In the rich people's home, poor people's home,
பணக்காரர்களின் வீட்டிலேயும் சரி ஏழைகள் குடும்பத்திலேயும் சரி,
something will go wrong.
ஏதாவது ஒன்று தவறாய் நடந்துவிட வாய்ப்புண்டு.
Supposing one day,
ஒரு நாளிலே,
you cook the food and all the rice is overcooked or you put too much salt or chili or something.
சமைக்கும் போது வெச்சிட்டு நீங்க மறந்து போயிறீங்க, தீஞ்சு போயிருது, இல்ல உப்பு நிறைய கொட்டிறீங்க, அல்லது காரம் நிறைய போயிருது சாப்பாட்டுல.
Supposing your wife does that.
உங்களுடைய மனைவி அப்படி செய்து விட்டார்கள் சாப்பாட்டை.
And you come to the table and the rice is all like a mess.
நீங்க அங்க சாப்பாட்டு மேஜைக்கு வரும்போது வாயில வச்சா நல்லாவே இல்ல, தீஞ்ச ஸ்மெல் அடிக்குது.
And the curry and all is too much salt or something is
சரி பொரியல் தான் சாப்பிடலாம் பார்த்தா கூட்டு சாப்பிடலாம் பார்த்தா அதுலயும் உப்பு ஜாஸ்தி.
What do you say?
என்ன செய்ய போறீங்க?
Has that happened in your home or your wife is always a perfect cook?
உங்களுடைய வீட்ல இப்படி நடந்திருக்கிறதா அல்லது உங்களுடைய மனைவி பூரணமான கை தேர்ந்த சமையல்காரியா இருக்கிறார்களா?
In the restaurant and all, if they make food like that, they'll throw it away and make it again.
ஹோட்டல் எல்லாம் அப்படிப்பட்ட சாப்பாடு சமைத்தால் அதை தூக்கி எறிந்து விட்டு வேறு செய்வார்கள்.
But in our home, we don't throw it away. We eat it.
நம்முடைய வீடுகளிலே அதை உடனே நாம் தூக்கி எறிய மாட்டோம், அதை நாம் சாப்பிட வேண்டும்.
We are not such rich people to throw away the food.
கொஞ்சம் உப்பு நிறைய போச்சுன்னா அதை தூக்கி எறிவதற்கு எரியக்கூடிய அளவுக்கு நாம் பணக்காரர்கள் அல்ல.
Because we are not running a hotel, we are running a home.
அவர்கள் ஹோட்டல் நடத்தவில்லை, அவர்கள் குடும்பத்தை நடத்துகிறார்கள்.
So what do you do when the food is bad?
அவை சாப்பாடு ஆகாரம் ருசி இல்லாமல் வித்தியாசமா இருந்தால் என்ன செய்கிறீர்கள்?
How can you bring the fragrance of Christ into that table when the food is bad?
ஆகாரம் மோசமாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த சமையல் மேஜையிலே உட்கார்ந்து கொண்டு எப்படி பரலோகத்தினுடைய வாசனையை நீங்கள் கொடுக்க முடியும்?
The fragrance of Christ.
கிறிஸ்துவுடைய நற்கந்தத்தை எப்படி நீங்கள் வீச முடியும்?
If Jesus was in the home and that is the food he gets.
இயேசு அந்த குடும்பத்திலே இருக்கிறார், அந்த குடும்பத்திலே அப்படிப்பட்ட சாப்பாடு இயேசுக்கு கிடைக்கிறது என்றால்,
what do you think Jesus will say?
இயேசு என்ன சொல்வார் என்று எண்ணுகிறீர்கள்?
Will he tell the wife, who taught you to cook like this?
ஏய், இத சமைக்க சொல்லி கொடுத்த உனக்கு யார் என்று சொல்லி திட்டுவாரா?
Can you imagine Jesus talking like that?
இயேசு அப்படி சொல்வதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
What will Jesus say?
இயேசு என்ன சொல்வார்?
Man does not live by food alone.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல.
Most important is the word of God.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதான் தேவனுடைய வார்த்தை.
And the word from God's mouth is
தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன?
Rejoice always.
எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள்.
Do all things without grumbling and complaining.
முறுமுறுப்பில்லாமல் குறை சொல்லாமல் எல்லாவற்றையும் செய்யுங்கள்.
So it's all right. We make a mistake, we can be merciful to our wife.
ஆவே மனைவி தவறு செய்து விட்டால் நாம் மனைவியிடத்தில் இரக்கமா இருக்க முடியும்.
It's a wonderful thing to think how Jesus would behave there if he was sitting there.
இயேசு அங்கே இருந்தால் எப்படி நடந்து கொள்வார் என்பதை தியானித்து பார்ப்பது அற்புதமான காரியம்.
I want the fragrance of Christ to come forth from my life.
ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நற்கந்தம் வர வேண்டும் என்று விரும்புகிறேன்.
In every situation.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும்.
I want my wife to smell it.
என்னுடைய மனைவி அதை நுகர வேண்டும்.
And the husband must sense it.
கணவன் அந்த நற்கந்தத்தை நுகர வேண்டும்.
The children must sense it.
பிள்ளைகள் அந்த வாசனை அறிந்து கொள்ள வேண்டும்.
See, we get upset usually when somebody makes a mistake.
யாராவது ஒரு தவறு செய்து விட்டால் நாம் அங்கே நாம் மனதாங்கல் அடைகிறோம்.
And we get upset pretending that we have never made a mistake in our life.
நம்முடைய வாழ்க்கையில நாம் தவறே செய்யாதவர்கள் போல நடித்துக்கொண்டு நாம் அவர்கள் மீது மனக்கசப்படுகிறோம்.
How many mistakes we have made in our life?
நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தவறுகளை செய்திருக்கிறோம்?
When you get upset with your child for spilling his milk,
குழந்தை பாலை கொட்டிருச்சு உங்களுக்கு உடனே கோபம் வந்துருது.
God will make you spill your cup of tea one day.
ஒரு நாள்ல உங்களுடைய டீ கொட்ட தேவன் செய்வார்.
Then you will learn.
அப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள்.
That is how I learned.
இப்படிதான் நான் கற்றுக்கொண்டேன்.
That you don't complain with other children spilling things, we also spill things.
நீங்களும் காபி டீ தரிசையில கொட்டி விடுகிறது ஆகவே பிள்ளைகள் கொட்டும் பொழுது நாம் அதை குறித்து பெரிதுபடுத்துவதில்லை.
I have now learned never to complain about anything.
எந்த ஒரு காரியத்தை குறித்தும் குறை சொல்லாமல் இருக்க நான் கற்றுக்கொண்டேன்.
Only give thanks.
நன்றி மட்டும் செலுத்துங்கள்.
Because there's something good in it.
ஏனால் அதிலேயும் நன்மை ஒன்று இருக்கிறது.
If the food is bad.
சாப்பாடு நல்லா இல்ல.
How shall we pray for that?
அந்த சாப்பாட்டுக்காக எப்படி நாம் ஜெபிக்க முடியும்?
The Bible says we must pray before we eat our food.
நாம் சாப்பிடும் முன்பாக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறதா?
And it is so bad you don't feel like eating it.
இது சாப்பிடுறதுக்கே மனசுல எப்படி ஜெபிப்பது?
I'll tell you how to pray.
எப்படி ஜெபிப்பது என்று சொல்கிறேன்.
Lord,
ஆண்டவரே,
I think you saw that I love food too much.
நான் ஆகாரத்தை அதிகமாய் நேசிக்கிறேன் என்பதை நீர் பார்த்தீர் ஆண்டவரே.
Now today you're going to deliver me from this love of food.
இன்றைக்கு இந்த ஆகாரத்தினிலே இருக்கக்கூடிய அந்த ஆசையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கப் போகிறீர்.
So thank you that sometimes my wife makes the food really bad.
ஆண்டவரே, சில சமயத்திலே என்னுடைய மனைவி மோசமாய் சாப்பாடு செய்கிறாள். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
I can become more spiritual.
நான் அதிக ஆவிக்குரியனாய் மாற முடியும்.
Thank you Lord.
நன்றி ஆண்டவரே.
And then turn to your wife and say,
மனைவியை பார்த்து சொல்லுங்கள்,
Thank you very much.
மிகவும் நன்றி.
No complaints.
குறையே இல்லை.
I'm not joking.
நான் ஏதோ ஜோக் அடிப்பதில்லை.
I am serious.
நான் சீரியஸாய் சொல்கிறேன்.
I'll tell you, I love food, you love food.
நான் ஆகாரத்தை நேசிக்கிறேன், நீங்கள் ஆகாரத்தை நேசிக்கிறீர்கள்.
But we must love Jesus more than we love food.
ஆனால் சாப்பாட்டை நேசிப்பதை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்க
வேண்டும். We must love God's word more than we love food.
நாம் ஆகாரத்தை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நேசிக்க
வேண்டும். And if God says don't complain, that is more important than good food.
நல்ல ஆகாரத்தை காட்டிலும் ஆண்டவர் முறுமுறுக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, குறை சொல்ல வேண்டாம் என்று, அதுதான் முக்கியம்.
Now I'm not saying that you should not even tell your wife, oh, there's a little too much salt today.
ஐயோ, அந்த கூட்டில் கொஞ்சம் சாப்பாடு உப்பு நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லவில்லை.
It's a question of how you say it.
எப்படி சொல்லுகிறீர்கள் என்பதான் முக்கியம்.
Is it a complaint?
அது ஒரு புகாரா?
Or is it say maybe tomorrow we should put a little less salt in the food?
அல்லது ஒரு ஆலோசனையாக நாளைக்கு கொஞ்சம் உப்பை குறைச்சிறேன் என்று சொல்லலாமே.
So I'm not saying that we should not make any suggestion to improve something.
ஆகவே ஒன்றை மேம்படுத்துவதற்கு ஆலோசனையே சொல்லக்கூடாது என்று சொல்லவில்லை.
If for example something is being done in the conference,
கான்ஃபரன்ஸ்ல ஏதாவது ஒன்று நடக்கிறது,
you can do it in a better way, we can make a suggestion.
நாம் இதை இன்னும் மேன்மையாய் செய்வதற்கு சில ஆலோசனைகளை சொல்லலாம்.
If we do it like this, we can do it better.
இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சொல்லலாம்.
But I can say it like a complaint.
ஆனால் அதை புகாராய் சொல்லக்கூடாது.
That is not the spirit of heaven.
அது பரலோகத்தின் ஆவி அல்ல.
See, as long as we live on this earth, we have to improve in every area.
இந்த பூமியிலே நாம் வாழும் பரியந்தமும் ஒவ்வொரு பகுதியிலேயும் நாம் மேம்படுத்த வேண்டியிருக்கிறது.
Complaining must never be found in our life.
ஆனால் குறை சொல்வது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவே கூடாது.
So if you want your home to be like a heaven on the earth,
ஆகவே உங்களுடைய குடும்பமானது பரலோக பூமியிலே உள்ள பரலோகத்தை போல இருக்க வேண்டும் என்றால்,
here is one suggestion.
நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை இங்கே இருக்கிறது.
See Philippians chapter 2.
பிலிப்பியர் 2 அதிகாரம்.
We have been thinking these days of having no part dark.
எந்த பகுதியும் இருளா இருக்க கூடாது என்பதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
Having no part dark in our home.
நம்முடைய குடும்பத்திலே எதுவுமே இருளான பகுதி இருக்க கூடாது.
Don't you want your home to be full of light?
உடைய குடும்பம் வெளிச்சத்தால் நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்பவில்லையா?
No part dark.
எந்த பகுதியும் இருளா இருக்க கூடாது.
Because the snakes and all come where there is darkness.
எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே பாம்பு வரும்.
You shine a torch, the snake will run away.
நீங்கள் ஒரு டார்ச் அடித்தால் பாம்பு ஓடிவிடும்.
Snakes don't like to be in the light.
பாம்பு வெளிச்சத்தில் இருக்க விரும்பாது.
The devil does not like to be in the light.
பிசாசு வெளிச்சத்தில் இருக்க விரும்புவதில்லை.
So there must be no dark part in your house.
ஆகவே உங்கள் குடும்பத்தில் இருளான பகுதியிலே இருக்க கூடாது.
Then there'll be no place for the devil in your house.
அப்படியானால் உங்களுடைய குடும்பத்திலே பிசாசுக்கு இடம் இருக்காது.
So it says here in Philippians 2.
பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
About how verse 15.
15 வசனம்.
We can be appear like a light in the world.
இந்த உலகத்திலே நாம் சுடரை போல பிரகாசிக்க முடியும்.
Which is that verse?
14th verse.
Yeah, in Tamil 14. That you can be like a light in the world.
தமிழ்நாட்டில் உலகத்திலே சுடரை போல பிரகாசிக்கும் நீங்கள் என்று 14 வசனத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:14.
Thus you prove you are a blameless and innocent child of God in the midst of a crooked and perverse generation.
கோணல மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க முடியாது நீங்கள் நிரூபிக்கிறீர்கள்.
How to do that?
நீங்க எப்படி செய்ய முடியும்?
To be a light in the world.
இந்த உலகத்திலே சுடரலா இருந்தால்
and to be blameless and innocent as a child of God in the midst of a crooked and perverse world.
கோணல மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே நடுவிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் இருந்தால்
How to do it?
அது எப்படி செய்வது?
Very simple.
மிகவும் எளிது.
It tells in verse 14.
14 வசனத்தை பார்க்கிறோம்.
Maybe 15 there. Do all things without grumbling or disputing.
தமிழே 16 வசனம் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள்.
That's all.
அவ்வளவுதான்.
Just one thing.
ஒரே ஒரு காரியம்.
Everything in your life you do without grumbling and complaining.
உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் குறை சொல்லாமல் முறுமுறுப்பில்லாமல் செய்யுங்கள்.
Then there will be no dark part in your home.
அப்படியானால் உங்கள் குடும்பத்திலே இருளான பகுதியே இருக்காது.
Did your husband or wife accidentally break something expensive?
விலை உயர்ந்த பொருள் கணவனோ மனைவியோ அதை தற்செயலாய் உடைத்து விட்டார்கள்.
Some plate or glass or something which is very valuable is broken.
ஒரு தட்டோ ஒரு டம்ளரோ ஒரு கண்ணாடி பொருளோ அது உடைந்து விட்டது.
You can smile.
நீங்கள் புன்முறுவல் செய்யலாம்.
Say, don't worry.
கவலைப்படாதே.
This has got no value in heaven.
பரலோகத்திலே இதற்கு மதிப்பு இல்லை.
It's broken, it's broken.
உடைஞ்சது உடைஞ்சதுதான்.
Next time we will get some steel plates so that we don't break it.
அடுத்த முறை கண்ணாடி அல்லது செராமிக் பிளேட் வாங்குவது பதிலாக ஸ்டீல் பிளேட் வாங்கும் எவர் சில்வர் தட்டு வாங்கிக் கொள்வோம்.
So that we are not even tempted to complain when such things happen.
அவை அப்படிப்பட்ட காரியம் வந்தால் நாம் குறை சொல்வதற்கு கூட சோதிக்கப்பட மாட்டோம்.
So many things that people complain about prove that they love so many earthly things.
அநேக காரியங்களை குறித்து குறை சொல்கிறார்களே அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் எவ்வளவோ பூமிக்குரிய காரியங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்பதைத்தான் அது காண்பிக்கிறது.
I have many earthly things in my house.
என்னுடைய வீட்டிலே பல பூமிக்குரிய காரியங்கள் இருக்கிறது.
Many electrical gadgets which make life easier.
எவ்வளவோ மின்ன உபகரணங்கள் இருக்கிறது மின்சார சாதனங்கள் இருக்கிறது உபகரணங்கள் இருக்கிறது அது வாழ்க்கையை எளிதாக்குகிறது.
I don't love any of those things.
ஆனால் அவைகளில் ஒன்றையும் நான் நேசிப்பதில்லை.
If they get spoiled, they get spoiled.
அவைகள் கெட்டு போய்விட்டால் கெட்டு போனதுதான்.
If I can afford to get another one, I'll get another one.
வேறு ஒன்றை வாங்குவதற்கு எனக்கு முடிந்தால் வேறு ஒன்றை வாங்குவேன்.
If I can't afford it, I say, okay, then we won't buy it. There's no need for it.
என்னால் வாங்க முடியவில்லை என்று சொன்னால் சரி அது நமக்கு தேவையில்லை வாங்க வேண்டாம்.
But I'm not going to bring the smell of the devil into my house just because some earthly thing broke.
ஏதோ ஒரு பூமிக்குரிய ஒரு பொருள் உடைந்து விட்டபடினாலே நான் பிசாசினுடைய வாசனையோ துர்நாற்றத்தையோ என்னுடைய குடும்பத்துக்குள்ளாய் கொண்டு வர விரும்பவில்லை.
Grumbling and complaining is like the smell of the devil.
குறை சொல்லுதலும் முறுமுறுப்பும் பிசாசுடைய வாசனை.
Don't bring that into your house.
அந்த துர்நாற்றத்தை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம்.
Get rid of it.
அவைகளை விட்டு விடுங்கள்.
And we can get rid of it by not loving earthly things.
பூமிக்குரிய காரியங்களை நேசிக்காமல் இருக்கும் பொழுது நாம் அதை விட்டு விடுகிறோம்.
We can get upset with so many things, like maybe your husband came late from work.
வேலையிலிருந்து ரொம்ப லேட்டா உங்க கணவர்
வீட்டுக்கு வரார். கணவன்
வரும் வரை வீட்டில் தனியா இருக்கிறீங்களா கொஞ்ச நேரம் வேதவசனத்தை வாசித்து தனியா நேரம் செலவு செய்யுங்கள்.
Don't complain.
அதை குறித்து முறுமுறுக்க குறை சொல்ல வேண்டாம்.
Don't be suspicious.
சந்தேகப்பட வேண்டாம்.
Oh, has he gone to see some other woman?
வேறு யார் வீட்டுக்காச்சும் போய் யாரையாவது ஒரு ஸ்திரீயை பார்த்துட்டு வராரா பேசிட்டு வராரோ என்று சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம்.
Don't ruin your life.
உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம்.
Always give thanks.
எப்பொழுதுமே எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கள்.
I will never complain in my life.
ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நான் குறை சொல்லவே மாட்டேன்.
That is the bad smell of the devil.
அது பிசாசுடைய துர்நாற்றம்.
I want to always have a spirit of joy.
எப்பொழுதும் எனக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியுள்ள ஒரு ஆவி வைத்திருக்க
போகிறேன்.
நன்றி நிறைந்த இதயம்.
And that can only come if we value heavenly things more than earthly things.
பூமிக்குரிய காரியத்தை காட்டிலும் பரலோகத்தின் காரியங்களை அதிகமாக நாம் மதிக்க கற்றுக்கொண்டால் தான் இது நடைபெறும்.
We can get upset with our children if they break something.
பிள்ளைகள் ஏதாவது உடைத்து விட்டால் நாம் மனத்தாங்கல் அடையலாம்.
That is not because we can't get victory over anger, it's because we love earthly things.
கோபப்படுவதிலே வெற்றி பெறவில்லை என்பது அது அர்த்தம் அல்ல. அந்த பூமிக்குரிய பொருளை அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீர்கள்.
If you love earthly things, the devil will make you angry very quickly.
நீங்கள் பூமிக்குரிய காரியத்தை நேசித்தால் உங்களை சீக்கிரமாய் பிசாசு கோபப்பட செய்து விடுவான்.
The devil will lose his power over you if you stop loving earthly things.
பூமிக்குரிய காரியங்களை நேசிப்பதை நீங்கள் விட்டுவிட்டால் பிசாசு உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு போய்விடும்.
Lord, I will not grumble or complain about any of these things.
ஆண்டவரே, எதை இந்த விதமான காரியங்களை எதை குறித்தும் நான் குறை சொல்ல மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன்.
First of all, because it is not valuable.
முதலாவது அது மதிப்பில்லாத காரியம்.
In eternity.
நித்தியத்திலே.
And secondly,
இரண்டாவதாக,
because God can make that something good come out of that.
அதிலிருந்து ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை தேவன் செய்ய முடியும்.
And if you lose something, pray to God.
நீங்கள் எதையாவது இழந்து விட்டீர்களா, தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள்.
I lost that thing, can you please help me to find it?
ஆண்டவரே, இத நான் காணாடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யும்.
Instead of blaming your husband or wife for misplacing the house keys.
வீட்டு சாவி எங்கேயோ தொலைத்து விட்டார், புருஷனையோ மனைவியோ குறை சொல்வதற்கு பதிலாக,
say Lord,
ஆண்டவரே,
help us to find it.
இந்த சாவியை கண்டுபிடிக்க உதவி செய்யும்.
Even if your children have lost something, please say Lord, help us to find it.
பிள்ளைகள் எதையாவது தொலைத்து விட்டால் கூட ஆண்டவரே, அதை கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபியுங்கள்.
No use shouting at them saying 100 times I told you to look after.
100 முறை சொல்லிட்டேன், அது எடுத்து எடுத்தல வெய்யின்னு வைக்கறியா என்று சொல்லி அதிலே சத்தம் போடுவதிலே பிரயோஜனம் இல்லை.
Smell of the devil.
அது பிசாசுடைய வாசனை.
How does that help?
அது எப்படி
to tell, how does that help to tell your husband or wife 100 times I told you don't do that?
100 mura sollirpen solli neenga thirupi solreengala, adu endha vidhathula ungalku udhavi seiya pogiradhu?
First of all, it's a lie because you never told 100 times. Maybe you
told 2 or 3 times. Adu poi vechinga, neenga 100 mura sollave illa.
You maybe you told 2 or 3 times.
Neenga 2 3 mura thara sollirkinga.
So you committed 2 sins. First of all, you said 100 times, you never said 100 times.
100 mura sollave illa, 100 mura sollitten solli neenga poi sollitinga mudhalavathu.
And secondly, it is not an important thing.
Irandavathu adu mukkiyamaana kaaryam alla.
You find the solution for it.
அதற்கு தீர்வை நீங்க கண்டுபிடிங்க.
If something goes wrong in your house,
உங்க குடும்பத்துல ஏதாவது ஒன்று தவறாய் இடக்கமடக்காய் நடந்தால்,
don't first of all find out whose fault is it.
அது யாரு செஞ்ச தப்புன்றதை நீங்க முதல்ல கண்டுபிடிக்கவே வேண்டாம்.
First of all find out how can we rectify it.
அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை நீங்கள் முதலாவது யோசித்து பாருங்கள்.
And then afterwards we can teach whoever did something wrong, next time be more careful.
அடுத்தது வேண்டுமானால் யாரை அதை அந்த தவறுக்கு காரணமோ அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் அடுத்த முறை செய்யாது இருப்பாருங்க.
A very simple way of changing our priority. First of all, let's fix the problem.
நம்முடைய முக்கியத்துவத்தை சற்று மாற்றுவதிலே எவ்வளவு எளிதா இருக்கிறது பாருங்க. முதலாவது இந்த தவறான காரியத்தை சரி செய்வோம்.
That is to be like Jesus.
இதுதான் இயேசுவை போல மாறுவது.
You remember once when the Lord told Peter, come out of the boat and walk on the water towards me.
ஒருமுறை இயேசு பேதுருவை பார்த்து, நீ படகிலிருந்து இறங்கி வா, தண்ணீரிலே நடந்து என்னிடத்திலே வா என்று சொன்னார்.
And Peter started walking, looking at Jesus.
பேதுரு இயேசுவை பார்த்து நடக்க ஆரம்பித்தார்.
Then he started looking at the wind and the waves.
அதற்கு பிறகு அலைகளையும் காற்றையும் பார்க்க ஆரம்பித்தார்.
He got scared and he was sinking.
பயந்து விட்டார், மூழ்க ஆரம்பித்தார்.
What did Jesus do?
இயேசு என்ன செய்தார்?
Did Jesus give him a half an hour lecture why you didn't trust me, why you looked at the wind and the waves?
ஏ நீ அலைகளை பார்த்தாய், ஏ நீ காற்றை பார்த்தாய் என்று அரை மணி நேரம் அங்கே ஒரு பெரிய லெக்சர் கொடுத்தாரா?
What do you think would have happened to Peter if Jesus went on with this lecture?
இயேசு அரை மணி நேரம் அவர் லெக்சர் கொடுத்து கொண்டிருந்தால் ஒரு என்ன நடந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
He would have gone to the bottom of the sea.
அந்த நேரத்துக்குள்ள பேதுரு கடலின் ஆழத்திலே போயிருந்திருப்பார்.
Jesus taught him to have faith.
விசுவாசத்தை வைத்துக் கொள்ளும் விசுவாசத்துக்காக தேவன் அவனுக்கு போதித்திருக்கிறார்.
First he solved the problem.
ஆனால் முதலாவது பிரச்சனையை அவர் தீர்த்தார்.
He held his hand.
அவனை கையை பிடித்துக் கொண்டார்.
Then he gave him the lecture.
அதற்கு பிறகு அவனுக்கு லெக்சர் கொடுக்க ஆரம்பித்தார்.
But the lecture is only one sentence.
ஆனால் இந்த போதனை ஒரே ஒரு வாக்கியம் தான்.
We give lecture for half an hour, we'll tell our husband.
நம்ம புத்தி சொல்றது, நமக்கு போதிக்கிறது அரை மணி நேரம்.
Or to our children.
அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு.
Jesus one sentence.
இயேசு ஒரே ஒரு வாக்கியம்.
Why you didn't trust me?
ஏன் என்னிடத்தில் விசுவாசம் வைக்காம போனாய்?
We have to learn these things from Jesus.
இவைகளை இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
And you know how we do it.
நாம் எப்படி செய்கிறோம் தெரியுமா?
I'll show you how we are not like Christ.
நாம் கிறிஸ்துவை போல இல்லை என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
You go and tell something to your children or your wife or anybody.
நீங்கள் போய் உங்கள் பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ நீங்கள் சொல்ல அல்லது வேறு யாருக்குமோ சொல்லுகிறீர்கள்.
And you keep on saying that wrong thing the other person did.
அந்த நபர் செய்த தப்பை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கீங்க.
and you're not finished. Half an hour later you'll come and tell again.
அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்து தப்பா சொல்றீங்க.
The problem is solved. Why you want to keep on after this?
பிரச்சனை தான் தீர்ந்து விட்டது. ஏன் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்?
This is the habit of the expert.
இதுதான் கை தேர்ந்தவனுடைய பழக்கம்.
The expert who never makes a mistake in
தவறே செய்யாத ஒரு கை தேர்ந்தவன்.
That is how we bring the atmosphere of hell.
இப்படித்தான் இந்த நிபுணன் நரகத்தினுடைய ஒரு சூழலை வீட்டுக்கு கொண்டு வருகிறான்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
your children will learn that from you.
உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்திலிருந்து அதை உங்களுக்கு கற்றுக்கொள்வார்கள்.
And when they get married, they will do the same thing in their home.
அவர்களுக்கு திருமணமாகும் பொழுது அவருடைய வீட்டிலே போய் அதையே செய்வார்கள்.
So you have reproduced the spirit of the devil in another home.
ஆகவே நீங்கள் நரகத்தினுடைய ஆவியை இன்னொரு வீட்டிலே உண்டாக்கி விட்டீர்கள்.
And if you got two children, you have reproduced it in two homes.
இப்பொழுது உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்பொழுது ரெண்டு குடும்பத்திலே அதை செய்து விட்டீர்கள்.
But think if your children can see some joy and faith in you.
உங்களிடத்திலே அவர்கள் சந்தோஷத்தையும் விசுவாசத்தையும் பார்த்தால் எப்படி இருக்கும்?
You are at rest. If something goes wrong, it goes wrong. Okay.
ஏதாவது தவறு நடந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் பூரண இளைப்பாறுதலோடு கூட இருக்கிறீர்கள்.
As long as we are in this world, things will go wrong.
இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பரியந்தம் ஏதாவது ஒன்று தவறாய் நடக்க வாய்ப்பு
இருக்கிறது. No home will run perfectly.
எந்த ஒரு குடும்பமும் பூரணமாய் தவறே இல்லாமல் நடக்க முடியாது.
No wife can always cook perfect food.
எந்த ஒரு மனைவியும் எப்பொழுதே நேர்த்தியான சமையலை செய்ய முடியாது.
No husband will always be able to come from work on time.
எந்த ஒரு கணவனும் வேலை ஸ்தலத்திலிருந்து சரியான நேரத்துக்கு திரும்பி வர
No husband will be able to do all his jobs perfectly.
எந்த ஒரு கணவனும் தன்னுடைய வேலையை பூரணமாய் செய்ய எப்பொழுதே செய்ய மாட்டார்.
Children even less than that. There are many more mistakes.
பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் தவறு செய்வார்கள்.
Think if you can say, Lord, I want the fragrance of Jesus Christ.
ஆண்டவரே எனக்கு கிறிஸ்துவின் நற்கந்தம் வேண்டும் என்று கேளுங்கள்.
You know, many times the way I have looked at this is like we read in John chapter 8.
யோவான் 8 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அநேக சமயங்களில் நான் இப்படி தான் அதை பார்த்திருக்கிறேன்.
As you have children that grow up, you'll find that children do so many wrong things.
பிள்ளைகள் வளர வளர அவர்கள் பல தவறுகளை செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம்.
And you're married, you'll find so many wrong things that your husband or wife do.
திருமணமானவர்கள் உங்களுடைய கணவனோ மனைவியோ எவ்வளவு தவறுகள் செய்கிறதை நீங்கள்
பார்க்கிறீர்கள். I'm not talking about sin.
பாவம் செய்கிறதை குறித்து நான் பேசவில்லை.
Sin is serious.
பாவம் சீரியஸான காரியம்.
But other mistakes are not so serious.
ஆனால் மற்ற தவறுகள் அது அவ்வளவு சீரியஸானது அல்ல.
You must be convinced in your mind.
உன் மனதில் அதை குறித்து நிச்சயத்தோடு இருக்க வேண்டும்.
That's one of the things God convinced me about many years ago.
எவ்வளவு ஆண்டுகள் முன்பதாக தேவன் எனக்கு உணர்த்தி வைத்த காரியம் இது.
Only sin is serious.
பாவம் மட்டுமே சீரியஸான காரியம்.
Other things are not serious.
மற்றவெல்லாம் சீரியஸான காரியங்கள் அல்ல.
For example, in CFC, if I ask some young brother to do something,
சிஎஃப்சில ஒரு வாலிபனை ஒரு காரியத்தை செய்ய முடியாது சொல்கிறேன்.
Brother, I'll be coming back next week. Please try and finish this work.
சகோதரனே அடுத்த வாரம் நான் வரேன், நீங்க இந்த வேலையை எல்லாம் முடிச்சு வச்சிருங்க.
And then I tell him.
அதுக்கு பிறகு சொல்கிறேன்.
If for some reason you're not able to finish it.
ஏதோ ஒரு காரணத்தினாலே உங்களால அந்த வேலையை முடிக்கவில்லை என்றால்,
Don't worry.
கவலைப்படாதீங்க.
I will not get upset.
நான் அதை குறித்து மனத்தாங்கல் அடைவதில்லை.
Because only sin is serious.
பாவம் மட்டுமே சீரியஸான காரியம்.
All other things are not serious.
மற்ற எல்லா காரியங்களும் சீரியஸான காரியங்கள்
அல்ல. If you can't do it, doesn't matter, we'll do it next week.
செய்து முடிக்க முடியலையா? பரவாயில்ல, அடுத்த வாரம் செய்யுங்க.
Or something went wrong when you were trying to do it.
அத செய்யும் பொழுது ஏதோ ஒன்னு தவறா போயிடுச்சு.
Something broke.
ஏதோ ஒன்னு உடைஞ்சு போச்சு.
I tell them, don't worry, I will not get upset if it broke. If it broke, it broke.
கவலைப்படாதீங்க. நீங்க அதை உடைச்சிட்டீங்கனா உடைஞ்சது உடைஞ்சது தான். அதை குறித்து நான் மனத்தாங்கல் அடைய மாட்டேன்.
Only sin is serious.
பாவம் மட்டுமே சீரியஸான காரியம்.
That has helped me so much in my life.
இது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ உதவி செய்திருக்கிறது.
I keep saying to myself,
நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன்,
only sin is serious.
பாவம் மட்டுமே சீரியஸான காரியம்.
Other things, if they go wrong, it's not serious.
மற்ற காரியங்கள் எல்லாம் தவறாய் போனால் அது அவ்வளவு சீரியஸ் அல்ல.
You take this attitude in your home.
இந்த மனப்பான்மை உங்கள் வீட்டில் குடும்பத்துக்கு எடுத்து செல்லுங்கள்.
I tell you, your home will be little more like heaven.
உங்களுடைய குடும்பம் இன்னும் கொஞ்சம் பரலோகத்தை போல மாறும்.
But we take so many worthless things as very serious, and that's why we bring the spirit of hell into our home.
பல மதிப்பில்லாத காரியங்களுக்காக நாம் மனதாங்கல் அடைகிறோம். ஆகவே தான் நரகத்தின் ஆவியை கொண்டு வருகிறோம்.
In John chapter 8,
ஆகவே யோவான் 8 ஆம் அதிகாரம்.
Here are people who had a complaint against this woman caught in adultery.
விபச்சாரத்திலே கைமைமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயின் மேலே ஒரு குறை சொன்னார்கள்.
You take that as an example of you having a complaint against your children.
நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புகார் என்று எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.
Or against your husband or wife.
கணவன் மீதோ மனைவி மீதோ இருக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறை.
Or against anybody in your home.
அல்லது யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு
இருக்கு. Maybe a servant who is doing working in your home.
அல்லது உங்கள் வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரியினுடைய மேலே ஒரு குறை.
Servants also can make mistakes because they are human beings.
வேலைக்காரிகள் கூட மனுஷர்களா இருக்கிறபடினால அவர்களும் தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
No need to shout at them and yell at them.
அவர்களை பார்த்து சத்தம் போடுவதோ திட்டுவதோ தேவையில்லை.
If you are not happy with them, then say please go and work somewhere else.
அவர்களிடத்திலே உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? தயவுசெய்து வேற எங்கேயாவது போய் வேலைக்கு சேர்ந்துருங்கன்னு
சொல்லுங்க. Say that kindly and send them away.
அதே நீங்கள் தயவாய் சொல்லி அன்போடு சொல்லி அவளை அனுப்பிவிடலாம்.
No use getting angry and shouting and all that.
அவர்கள் மீது நீங்கள் கோபப்பட்டு திட்டுவதற்கு தேவையில்லை.
So many believers, they sin in these areas.
அநேக விசுவாசிகள் இந்த பகுதிகளிலே பாவம் செய்கிறார்கள்.
So when somebody does something wrong,
ஆகவே யாராவது ஒரு தவறு செய்து விட்டால்,
and you want to correct it,
நீங்கள் அவரை திருத்த முற்படுகிறீர்கள்.
You know what is the verse I remember for myself?
நானாக எந்த வசனத்தை நினைவுகூறுகிறேன் தெரியுமா?
John chapter 8 verse 7.
யோவான் 8 அதிகாரம் 7 வசனம்.
He who is without sin, let him throw the first stone.
உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன்.
I say, Lord, I don't have any stones in my hand.
ஆண்டவரே, என் கையில் கல்லே இல்ல.
I am not qualified to throw any stone.
நான் கல்லெறிவதற்கு தகுதி எனக்கு இல்லை ஆண்டவரே.
Or he who has never made a mistake in his life, let him correct this person who is making a mistake.
வாழ்க்கையில் இதுவரை தவறே செய்யாத ஒரு மனிதன் இந்த நபரை திருத்தட்டும்.
I'm not saying that we should not correct our children.
மற்ற நம் பிள்ளைகளை நாம் திருத்த கூடாது என்று சொல்லவில்லை.
We have to correct them.
அவர்களை திருத்த வேண்டும்.
Is that the right word for correct? Okay. You know, it's not rebuke them.
கடிந்து கொள்வதல்ல.
Correct them means teach them how to do it correctly.
அது சரியாய் எப்படி செய்வது என்று சொல்லி கொடுப்பது.
Like a mathematics sum.
ஒரு கணக்கு கணக்கு போடுகிறார்கள்.
Son is doing it in a wrong way.
கணக்கு தப்பா போட்டு விட்டான்.
And you show them how to do it the right way.
அது எப்படி சரியாக திருந்த செய்வது என்பதை சொல்லி கொடுங்கள்.
We have to teach our children.
நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும்.
We have to teach our children how they should take a bath.
எப்படி குளிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு
சொல்லி கொடுக்க வேண்டும். How they should put on their clothes.
எப்படி தன்னுடைய ஆடை அணிய வேண்டும்.
How they must brush their teeth.
அவர்கள் எப்படி பல் விளக்க வேண்டும்.
Everything we have to teach them.
எல்லாவற்றையும் நாம் சொல்லி கொடுக்க வேண்டும்.
I'm not saying we should not teach them the right way when they are doing it the wrong way.
ஆகவே பிள்ளைகள் தவறான விதத்திலே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சரியான விதத்திலே சொல்லி கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை.
Don't do it in a way that you are angry and upset and as if you never made a mistake in your life.
நீங்க தவறே செய்யாதது போல அப்படியே மனதாங்கள் அடைந்து சலிப்படைந்து திட்டி அப்படி சொல்லவேண்டாம்.
Sometimes we are merciless towards other people who make mistakes in our house.
நம்முடைய குடும்பத்திலே தவறு செய்து இடத்திலே நாம் இரக்கமற்றவர்களாய் சில சமயத்தில் நடந்து கொள்கிறோம்.
I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
That is why you do not grow in grace.
ஆகவே தான் நீங்கள் கிருபையிலே வளருவதில்லை.
Because you're not getting mercy from God.
நீங்கள் தேவனிடத்திலிருந்து கிருபையை இரக்கம் பெறாமல் இருக்கிறீர்கள்.
Because God says I give mercy to those who are merciful to others.
மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவர்களுக்கு நான் கிருபை தருகிறேன் இரக்கம் தருகிறேன்
காண்பிக்கிறேன். If you don't get God's mercy, you will not grow spiritually.
நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெறாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர முடியாது.
So I want to encourage you to show more mercy in your house.
ஆகவே உங்களுடைய குடும்பத்திலே அதிகமா இரக்கம் காண்பிக்கிறவர்களாய் மாறுங்கள்.
The Bible says God is rich in mercy.
தேவன் இரக்கத்தில் ஐசுவரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம்
சொல்கிறது. If you want to become like God, you must be rich in mercy.
நீங்கள் தேவனை போல மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இரக்கத்தில் ஐசுவரியமுள்ளவராய் மாற வேண்டும்.
That is the only area where we are told to be like our Father while we are on this earth.
நாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே இந்த ஒரு பகுதியிலே தான் பிதாவை போல நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Nowhere does it say that we must be as holy as God is holy on this earth.
இந்த பூமியிலே நீங்கள் இருக்கும் பொழுதே தேவன் எப்படி பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார் அதுபோல பரிசுத்தமாக இருங்கள் என்று வேற எங்கேயுமே சொல்லப்படவில்லை.
The Bible says be holy because I am holy.
நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று தான் வேதம் சொல்கிறது.
Doesn't say be holy as much as I am holy.
நான் இந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று வேதம் சொல்லவில்லை.
That is impossible.
அது கூடாத காரியம்.
It doesn't say we must love people as much as God loves us.
எந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசிக்கிறார் அதே விதத்திலே நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
We must love like God loves us but not as much as God loves us.
தேவன் நம்மை நேசிப்பது போல நாம் நேசிக்க வேண்டும் ஆனால் தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் அந்த அளவுக்கு நம்ம நேசிக்க முடியாது. அது கூடாத காரியம்.
We cannot be as holy as God.
நாம் தேவனை போல பரிசுத்தமாக இருக்க முடியாது.
We cannot be as loving as God.
தேவனை போல அன்புள்ளவராக இருக்க
முடியாது. We cannot be as wise as God.
தேவன் எப்படி ஞானமுள்ளவராக இருக்கிறார் அதே ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால்
Listen to this.
இதை கவனியுங்கள்.
Luke 6:36.
அதுபோல நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
That is the only area We must be like God while we are on this earth.
நாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு பகுதியிலே தான் நாம் தேவனைப் போல இருக்க முடியாய் சொல்லப்பட்டிருக்கிறோம்.
God is rich in mercy.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார்.
In heaven you see a God who is rich in mercy.
ஆகவே பரலோகத்திலே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கக்கூடிய பிதாவை நாம் பார்க்கிறோம்.
And we are to reflect that God in our earthly life.
அந்த தேவனை நாம் இந்த பூமியிலே பிரதிபலிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
And so the place to begin is our home.
நாம்
the place to begin with that mercy.
நாம் ஆரம்பிக்க கூடிய இடம் நம்முடைய குடும்பம்.
That is one area we can all try to make our home a little more like heaven in the days to come.
வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய குடும்பத்தை இன்னும் சற்ற அதிகமாய் பரலோகத்தை போல மாற்ற வாய்ப்பு இருக்கிறது.
And then there will be a spirit of joy in our life.
அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் ஆவி காணப்படும்.
Isn't it good to be in a home where everybody is cheerful and happy?
ellarume magichiyai sandoshama irukkakoodiya oru kudumbathile oru angathinargalai neengal irupadhu ungalku theviyillaya.
That doesn't mean nothing goes wrong in that home.
அப்படியானால் அந்த குடும்பத்தில் தவறே நடப்பதில்லை என்று பொருள் அல்ல.
But they don't complain and criticize each other.
ஆனால் அங்கே ஒருவர் குறை சொல்வதில்லை, புகார் சொல்வதில்லை.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
we want to have homes like that in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் இது போல குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்.
And for that we must have the cooperation of father and mother.
அந்த காரியத்திற்காக தகப்பன் தாய் இருவருமே சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டியிருக்கிறது.
And if your wife does not cooperate, then you be an example.
உங்கள் மனைவி உங்களோடு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாக
இருங்கள். Your husband does not cooperate, then you be an example.
கணவன் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரியாக இருங்கள்.
And take a decision today.
இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க.
Lord, by the help of your Holy Spirit.
ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே.
I am not going to grumble and complain about any earthly thing in my life.
எந்த ஒரு பூமிக்குரிய காரியத்தை குறித்தும் இன்று முதல் ஆண்டவரே நான் புகார் சொல்ல மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன்.
I am going to forgive immediately.
நான் எல்லாரையும் மன்னிக்க போகிறேன்.
I am going to be merciful towards my husband and towards my wife.
என்னுடைய மனைவியின் மீது, கணவன் மீது இரக்கமுள்ளவனாக இருக்க போகிறேன்.
I am going to help them to do it better.
நல்ல நேர்த்தியாய் செய்வதற்கு உதவி செய்ய போகிறேன்.
But I'm not going to be hard and unmerciful.
ஆனால் அவர்கள் மீது இரக்கமற்றவனாய் கடினமுள்ளவனாய் இருக்க மாட்டேன்.
I want to help my children to do things better.
என்னுடைய பிள்ளைகள் காரியங்களை சரியாய் செய்வதற்கு உதவி செய்ய போகிறேன்.
I'm not going to be hard and unmerciful towards.
ஆனால் அவர்கள் மீது நான் இரக்கமற்றவனாய் கடினமுள்ளவனாய் இருக்க போவதில்லை.
Even when we correct them.
அவர்களை நாம் சீர்திருத்தும்பொழுதும் கூட.
When they are small we have to use a rod to correct them.
சிறு பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவர்களை தண்டிப்பதற்கு நாம் பிரம்பை பயன்படுத்த வேண்டும்.
But you know what you should do after you have punished them with a rod?
நீங்கள் தண்டனையின் பிரம்பினாலே தண்டித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா?
You must say to your child.
பிள்ளைக்கு சொல்ல வேண்டும்.
Let us kneel down now.
நாம் இப்பொழுது முழங்கால் படிடுவோம்.
And ask Jesus to forgive.
இயேசு இப்பொழுது நமக்கு மன்னிப்பார்.
This wrong that you did.
நீ செய்தது தவறுதான்.
And pray with your child.
உங்கள் பிள்ளையோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள்.
You must put your arm around your child.
உங்கள் கரத்தை அவங்களுடைய தோளிலே போட்டு அணைத்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டும்.
So that he knows or she knows you are his friend.
நீங்கள் அவருடைய நண்பர் என்பதை உங்களுடைய மகனோ மகளோ அறிந்து கொள்வார்கள்.
It's a wonderful thing to put your arm around your child when you pray.
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளையினுடைய தோளிலே கையை போட்டு ஜெபிப்பது அற்புதமான ஒரு காரியம்.
Physical touch is very important for children.
சரீர பிரகாரமான தொடுதல் உங்கள் பிள்ளைகளுக்கு மிக முக்கியம்.
Even when they grow up.
அவள் வளரும் பொழுதும் கூட.
Pray with them.
அவளோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள்.
After they become 12 13 years old you cannot physically beat them.
13 14 வயது ஆகும் பொழுது அவளை நாம் சரீர பிரகாரமாக அடிக்க முடியாது.
But you must pray with them.
ஆனால் அவளோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வேண்டும்.
Put your arm around them.
கையை அவர்கள் தோல் மேல் போடுங்கள்.
When they made a mistake.
தவறு செய்து விட்டால்.
And say.
சொல்லுங்கள்.
Lord help us.
ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்.
Help us to do things better in our home.
ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் இன்னும் நேர்த்தியாய் காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்.
And ask forgiveness.
மன்னிப்பு கேளுங்கள்.
You know this asking forgiveness is a wonderful thing.
மன்னிப்பு கேட்பது என்பது அற்புதமான ஒரு காரியம்.
If a husband and wife will always ask forgiveness from one another.
ஒரு கணவனும் மனைவியும் இருவருமே ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால்.
Not reluctantly but quickly and joyfully.
தயக்கத்தோடு அல்ல, சீக்கிரமாக சந்தோஷத்தோடு.
I can say that they will bring the spirit of Christ into that home.
இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அந்த நேரத்திலே அந்த குடும்பத்திலே பரலோகத்தின் ஆவியை கொண்டு வருகிறார்கள்.
That is very easy to do.
அதை செய்வது மிகவும் எளிது.
It's not some difficult thing.
அதை செய்வது கடினமான காரியம் அல்ல.
Very easy thing.
மிகவும் எளிதான காரியம்.
Like you know when Elisha told Naaman go and dip in the river Jordan.
Elisha Naamanai paarthu nee poi andha Jordanile mulugendru sonnar.
Naaman was a proud man, why should I go and dip in the Jordan?
Naan yen poi indha aathile muluga vendum endru avan perumaiyai kekkran.
Then Naaman's servant who had more sense.
நாம் அவனை வேலைக்காரனுக்கு கொஞ்சம் புத்தி இருந்தது.
He said, "Sir, he has not asked you to do a very difficult thing."
கஷ்டமான காரியத்தை செய்ய முடியாது கேட்டார் எலிசா.
Such a simple thing.
எளிதான காரியத்தை தான செய்ய முடியும் சொன்னார்.
Go and dip in that river.
ஏன் நீர் போய் முழுக கூடாது?
And because he humbled himself and did it, his flesh became clean.
அவன் தன்னை தாழ்த்தினபடினாலே அவனுடைய மாம்சம் சுத்தமாகிவிட்டது.
And so I want to say to you.
ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
That is not a very difficult thing God has asked you to do.
தேவன் உங்களை செய்ய முடியாது சொல்லுகிற காரியம் அவ்வளவு கடினமானதல்ல.
Say to your husband or your wife.
நீ கணவனிடத்தில் மனைவியிடத்தில் சொல்லுங்கள்.
I am sorry.
நான் தவறு செய்து விட்டேன் மன்னித்து விடு.
Forgive me.
என்னை மன்னித்து விடு.
But like Naaman,
நாமானை போல
be a proud person and say, I'm not going to dip myself in that river.
பெருமையான ஒரு ஆளை போல இருந்து கொண்டு நான் போய் அந்த ஆற்றில் இறங்க மாட்டேன் என்று சொன்னால்
the leprosy will remain in you permanently.
அந்த குஷ்டரோகம் தொழுவியாதி நிரந்தரமாக உன்னுடைய சரீரத்தில் தங்கி இருக்கும்.
This is a very simple way the Lord has told you to get rid of your leprosy.
அந்த குஷ்டரோகத்தை விட்டு விடுவதற்கு ஆண்டவர் எளிதான ஒரு வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
It's very easy.
மிகவும் எளிதான வழி.
Dip in that river.
போய் இந்த ஆற்றில் முழுகு.
Say I'm sorry.
நான் மன்னித்து விடு.
Till the end of your life.
வாழ்க்கையின் முடிவு பரியந்தம்
we will always make mistakes.
நாம் தவறு செய்து கொண்டுதான் இருப்போம்.
Let me tell you something.
நான் உங்களுக்கு சொல்லட்டும்.
There is only one person in the universe who never makes a mistake.
தவறே செய்யாத ஒரு நபர் இந்த அண்டசராத்தில் இருக்கிறார்.
And that is Almighty God.
அதான் சர்வவல்லமுள்ள தேவன்.
He is the only one who never has to ask forgiveness from anybody.
அவர் ஒருவர் மட்டுமே யாரிடத்திலிருந்து மன்னிப்பு கேட்க தேவையில்லாத நபர்.
There was only one man who walked on this earth who never had to ask forgiveness for anything.
யாரிடத்திலிருந்து எதற்காக மன்னிப்பு கேட்க தேவையில்லாத ஒரு நபர் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்.
That was Jesus Christ.
அவர்தான் இயேசு கிறிஸ்து.
And if you try to pretend that you don't have to ask forgiveness,
நீங்கள் நானா நான் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்று போல நடித்தீர்கள் என்றால்,
you are pretending that you are Jesus Christ.
நீங்கள் தான் இயேசு கிறிஸ்து என்பது போல நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
That is a terrible sin.
அது பயங்கரமான பாவம்.
The devil became the devil because he wanted to be like God.
பிசாசு ஏன் பிசாசானே மாறினான் என்று சொன்னால் அவன் தேவனைப் போல மாற வேண்டும் என்று விரும்பினான்.
Let us humble ourselves.
நம்மை நாமே தாழ்த்துவோம்.
And remember John chapter 8, he who is without sin throw the first stone.
யோவான் 8 ஆம் அதிகாரத்தின் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியக் கடவன்.
So quick to criticize and find fault.
குறை சொல்வதற்கோ குற்றம் கண்டுபிடிப்பதற்கோ தீவிரமா இருக்க வேண்டாம்.
Today we don't throw stones at people.
இன்றைக்கு நாம் மக்கள் மீது கற்களை எறியாமல் இருக்கலாம்.
We throw words with our tongue.
நம்முடைய நாவினாலே வார்த்தைகளை நாம் எறிகிறோம்.
And the words can hurt.
அந்த வார்த்தைகள்
much more than stones.
கல் எறிந்து அதன் மூலமாய் உண்டாகக்கூடிய காயத்தை காட்டிலும் இந்த வார்த்தைகளை எறிவதன் மூலமாய் உண்டாகக்கூடிய காயம் பெரிய காயமாக இருக்கும்.
Do you know that?
உங்களுக்கு தெரியுமா?
You hurt a person with a stone, it can be healed in a few days.
நீங்கள் ஒரு நபரை கல்லினாலே அடித்து அவர் காயப்பட்டு விட்டார், அது கொஞ்ச நாட்களிலே சுகமாகிவிடும்.
You can hurt a person with your words and it may not be healed for years.
உங்கள் வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை காயப்படுத்தும் பொழுது வருஷக்கணக்களாகியும் அது சுகமடையாமல் இருக்க முடியும்.
I know many cases like that.
இது போன்ற பல காரியங்களை அறிந்திருக்கிறேன்.
It would have been better if they had thrown a stone.
கல் எறிந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும்.
That would have healed up.
அது நேரம் சுகமாக இருக்கும்.
They hurled words.
அவர்கள் வார்த்தைகளை எறிந்தார்கள்.
And distance came.
அங்கே ஒரு பிளவு வந்துவிட்டது.
Between brothers.
சகோதரர்களுக்குள்ள இடைவெளி வந்துவிட்டது.
Husband and wife.
கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு வந்துவிட்டது.
So let us be careful.
ஆகவே நாம் கவனமுள்ளவர்களாக இருப்போம்.
Lord, I want my days to be like the days of heaven on earth.
ஆண்டவரே, என்னுடைய நாட்கள் பூமியிலே பரலோகத்தை போல இருக்கட்டும் ஆண்டவரே.
If it has not been like that till today, start today.
இன்று வரை அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஆரம்பியுங்கள்.
I want to give an inheritance to my children.
என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு சுதந்திரத்தை விட்டு செல்ல விரும்புகிறேன்.
All the crorepathies can give lots of money to their children.
கோடீஸ்வரர்கள் எல்லாம் நிறைய பணத்தை பிள்ளைகளுக்கு விட்டு செல்லலாம்.
You say, Lord, I don't have money to give to my children.
ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு எனக்கு பணம் இல்லை என்று சொல்லலாம்.
But I can give them the fragrance of heaven in my home as an inheritance.
ஆனால் என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் நற்கந்தத்தை அவர்களுக்கு ஒரு சுதந்திரமாக விட்டு செல்ல முடியும்.
And in the long run that will be a better inheritance to give your children than lot of money.
பணத்தை கொடுப்பதை காட்டிலும் நீண்ட நாட்களை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்துவின் நற்கந்தத்தை கொடுத்தீர்கள், அது மிகவும் மேன்மையானதாக இருக்கும்.
If you have money, give money, but much more important is the fragrance of Christ.
பணம் இருந்தால் பணத்தை கொடுங்கள், ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது கிறிஸ்துவின் நற்கந்தம்.
This is the most important inheritance we can give to our children.
நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம் இதுதான்.
A home where there's the fragrance of peace and mercy.
குடும்பத்திலே இரக்கம் சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நற்கந்தம் எழும்புகிறது.
Having no part dark.
எந்த ஒரு பகுதி இருளா இருக்க கூடாது.
That means if you accidentally said a wrong word,
தற்செயலாக நீங்கள் தவறாக ஒரு சொல்ல ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள்.
You did something wrong, you say, forgive me, I'm sorry.
தவறாய் செய்துவிட்டால் நீ மன்னித்து விடுங்கள்.
Immediately you remove the darkness. So always the home remains without any dark part.
உடனடியாக அந்த இருள் நீக்கப்பட்டு விடுகிறது. ஆகவே எப்பொழுதே அந்த குடும்பத்தில் இருளாய் இல்லாம இருக்கிறது.
If you've done something wrong and you don't ask for forgiveness,
ஒரு தவறு செய்து விட்டு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால்,
then you have left one dark part there.
அங்கே ஒரு இருளான பகுதி அப்படியே விட்டு விட்டீர்கள்.
You may afterwards act very nice.
அதற்கு பிறகு நல்லவன் போல நடிக்கலாம்.
But that one thing you have never asked for forgiveness.
ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்காத அந்த ஒரு பகுதி.
You know, supposing you sin against God.
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டீர்கள்.
You don't confess it.
அறிக்கை செய்யவில்லை.
And many years go by.
அநேக ஆண்டுகள் கடந்து விட்டது.
Ah, you say that. Many years ago, it's all right. You don't have to confess it now.
ஒரு வருஷம் ஆயிருச்சு இல்ல. இப்ப போய் அறிக்கை செய்ய வேண்டாம்.
No, if it is not confessed, it is not forgiven.
அறிக்கை செய்யப்படவில்லை என்று சொன்னால் அது மன்னிக்கப்படவில்லை.
You may have committed that sin 20 years ago.
நீங்கள் அந்த பாவத்தை 20 ஆண்டுகள் முன்பாக செய்திருக்கலாம்.
But if it's not confessed, it is there in your record.
அது அறிக்கை செய்யப்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பதிவேட்டில் அது காணப்படுகிறது.
What about in our relationship with each other?
நம்ம ஒருவரோடு கூட ஒருவர் இருக்கக்கூடிய உறவின் காரியம் என்ன?
Supposing you have knowingly hurt somebody.
தெரிந்தே நீங்கள் ஒருவரை காயப்படுத்தி விட்டீர்கள், புண்படுத்தி விட்டீர்கள்.
You realize you hurt that person.
அதற்கு பிறகு நான் இன்னாரை புண்படுத்தி விட்டேன் என்று உணர்கிறீர்கள்.
And you don't ask forgiveness.
மன்னிப்பு கேட்பதில்லை.
You just speak nicely to that person.
ஆனால் அவரிடத்தில் ஏதோ ஒன்றுமே நடக்காத போல நல்ல விதத்தில் பேசுகிறீர்கள்.
There is a black record against your name.
உங்களுடைய பெயருக்கு பக்கத்திலே ஒரு கருப்பு பதிவு
செய்யப்பட்டிருக்கிறது.
ஏதோ ஒரு தவறான காரியம் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது.
Give you an example.
நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
You go and borrow some money from somebody.
நீங்கள் யாரிடத்திலோ ஒருத்தர்ல போய் பணத்தை வாங்குகிறீர்கள்.
10,000 rupees.
10,000 ரூபாய் கடன் வாங்குகிறீர்கள்.
You did not pay it back.
நீங்கள் அதை திரும்ப செலுத்தவில்லை.
And afterwards you speak very nicely to him.
அதுக்கு பிறகு அவன்கிட்ட பேசும்போது ரொம்ப நல்லா பேசுறீங்க.
Does that settle the matter?
கணக்கு சரியாயிச்சா?
No.
இல்லை.
However nicely you may speak to him.
நீங்கள் அவரிடத்தில் எவ்வளவு நாசுக்காய் சுமுகமாய் பேசினாலும்
there is a debt that is not clear.
அங்கே சரி செய்யப்படாத ஒரு கடன் இருக்கிறது.
That is how when we don't ask forgiveness it is like that.
ஆகவே இதே போல தான் நான் மன்னிப்பு கேட்காவிட்டாலும்
don't try to cover up your pride and unwillingness to ask forgiveness by just acting nice and saying nice things.
ஆகவே நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியாத அந்த பெருமையான நிலையை மூடுவதற்காக ரொம்ப நல்ல விதத்தில் பேசுவது போல பேசி மாற்ற வேண்டாம்.
Humble yourself.
உங்களை நீங்களே தாழ்த்துங்கள்.
Say I'm sorry, I made a mistake.
நான் தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடு என்று சொல்லுங்கள்.
I should not have spoken like that.
நான் இப்படி பேசியிருந்திருக்க கூடாது.
We all make mistake.
நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம்.
But let's learn to remove that darkness by asking forgiveness.
மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அந்த இருளை நாம் நம்மை விட்டு நீக்கி விடுவோம்.
When somebody else does something wrong,
வேறு யாராவது ஒருவர் தவறு செய்து விட்டால்,
quick to forgive.
அதை மன்னிப்பதற்கு நீங்கள் தீவிரமாக இருங்கள்.
Merciful.
இரக்கமுள்ளவர்களாக இருங்கள்.
Then I tell you,
நான் சொல்கிறேன்.
I'm not saying that is the full answer.
அதான் முழு பதில் என்று சொல்லவில்லை.
But it's a good kindergarten lesson to begin to bring heaven into our home.
பரலோகத்தை நம்முடைய குடும்பத்திலே கொண்டு வருவதற்கு இது ஒரு மணலை பாடம்.
First lesson.
முதல் பாடம்.
If you pass this then we can go to the next lesson.
இதிலே தேர்ச்சி பெற்றால் அடுத்த பாடத்துக்கு போகலாம்.
So let's all begin here.
நாம் எல்லாரும் இங்கே ஆரம்பிப்போம்.
No grumbling.
குறை சொல்லுதல்
இல்லை. No complaining.
முறுமுறுப்பில்லை.
But giving thanks. Lord there must be some good reason why you allowed.
ஆண்டவரே இதை நீர் அனுப்பினதற்கு அனுமதித்ததற்கு ஒரு நல்ல காரணம் இருக்க வேண்டும்.
And quick to ask forgiveness.
மன்னிப்பு கேட்பதிலே தீவிரமாக
இருங்கள். Being merciful when another person does something wrong.
மற்ற நபர் தவறு செய்யும் பொழுது அவரிடத்தில் இரக்கமுள்ளவராய்
இருங்கள். Always remember he who is without sin throw the first word.
உங்களிலே பாவமில்லாத முதலாவது கல்லெறிய கடவன் வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
First words.
முதலாவது வார்த்தைகளை.
Before you say any words think have you committed that are you free from sin?
நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் சொல்வதற்கு முன்பதாக எரிவதற்கு முன்பதாக அந்த பாவத்தை நீங்கள் விடுதலையாகி விட்டீர்களா என்று எண்ணி பாருங்கள்.
Then we shall correct in a gentle way.
அப்படியானால் நீங்கள் ஒரு மெதுவான விதத்திலே சாந்தமான விதத்திலே நீங்கள் அங்கே திருத்தலாம்.
Imagine how many homes there are here.
எவ்வளவு குடும்பங்கள் இருக்குது என்று எண்ணி பாருங்கள்.
Imagine each of our homes are like a little heaven in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி பரலோகமாக இருந்தால் எப்படி இருக்கும்?
Can you imagine what will happen?
என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள்.
You will bring that spirit into your church.
அந்த ஆவியை உங்கள் சபைக்கு நீங்கள் கொண்டு வருவீர்கள்.
Your church will be like a little heaven.
உங்கள் சபையே ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும்.
So now we are going to pray for the children.
இப்பொழுது நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம்.
And this is our prayer.
இதுதான் நம்முடைய ஜெபம்.
All parents must pray.
எல்லா பெற்றோரும் ஜெபிக்க வேண்டும்.
Lord please help me to build a little heaven in my home for my children.
ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு குட்டி பரலோகத்தை ஆண்டவரே கட்ட எனக்கு உதவி செய்யும்.
So that my children don't grow up in hell but grow up in heaven.
அப்படியானால் ஆண்டவரே பிள்ளைகள் நரகத்திலே சூழலிலே வளராமல் பரலோக சூழலிலே வளருவார்களே ஆண்டவரே.
Make that decision.
இந்த தீர்மானத்தை செய்யுங்கள்.
God bless you.